بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. على وجه أرول أعلن நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹுவின் திருநாமத்தால் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலவாத்தும் சலாமும் மானுட வசந்தம் மாநபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய கிளையார்கள், தோழர்கள், அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. மஸ்ஜித் இந்தியா என்று அழைக்கப்படுகின்ற புனிதமான இந்த அல்லாஹுவின் மாளிகையை சீராகவும் சிறப்பாகவும் பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாக சபை உறுப்பினர்களே, இந்த இறை இல்லத்தின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இமாம்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற எனது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்திருக்கிறது. ரபி என்றால் வசந்தம் என்பது பொருள். எனவே வசந்த காலம் வந்திருக்கிறது. மனித சமுதாயம் ஆன்மீக வறுமையிலும் வெறுமையிலும் வாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே, மனித இனம் ஆன்மீக தார்மீக வறட்சியில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே, வசந்தத்தின் தேவை மனித இன வரலாற்றில் என்றுமில்லாத அளவுக்கு உணரப்படுகின்ற ஒரு காலத்திலே மீண்டும் ஒரு வசந்த காலம், ஒரு ரபியுல் அவ்வல் பிறந்திருக்கிறது. மனித சமுதாயம் ஆன்மீக தார்மீக வறட்சியில் வாடிக்கொண்டிருந்த வேளையில், அந்த சமுதாயத்துக்கு வசந்தமாக வந்தவர்கள் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னாருடைய தூதுத்துவத்தின், அன்னாருடைய ரிசாலத்தின் தேவை மீண்டும் ஒரு முறை உணரப்படுகின்ற ஒரு வறட்சியான காலத்திலே ரபியுல் அவ்வல் பிறந்திருக்கிறது, வசந்தம் வந்திருக்கிறது. முழு மனித சமுதாயத்துக்கும் மானுட வசந்தமாக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை, அவர்களுடைய தூதை, அவர்கள் இந்த உலகத்துக்கு முன்வைக்க வந்த கொள்கையை ஓங்கி சொல்ல வேண்டிய ஒரு காலம் பிறந்திருக்கிறது. ரபியுல் அவ்வல் திங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே, அன்னாருடைய செய்தியை சுமந்தவர்களாகிய நாம் அந்த செய்தியை மானுட சமுதாயத்துக்கு எந்த அளவு தூரம் சொல்லால், செயலால், நடத்தையால், முன்மாதிரியால் முன்வைத்து வருகிறோம் என்பதை நினைத்து பார்ப்பதற்கு மிக பொருத்தமான சந்தர்ப்பம் இது என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இறை விசுவாசிகளாகிய நாம் அல்லாஹ்வின் மீது அளவிலாத அன்பு கொண்டவர்களாக இருப்பது போல, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அளவிலாத அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருக்கிறோம். இது சன்மார்க்க கடமை. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மாயின். ஒருவருக்கு அவருடைய பெற்றோரை விட பிள்ளைகளை விட ஏன் எல்லா மனிதர்களை விடவும் நான் அன்புக்குரியவனாக பாசத்துக்குரியவனாக மாறாத வரைக்கும் அவர் உண்மை விசுவாசியாக இருக்க முடியாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொள்கின்ற அன்பு என்பது ஈமான் வேண்டி நிற்கின்ற அடிப்படையான ஒரு அம்சம். அன்னாரை வெறுமனே அல்லாஹுவின் தூதராக மாத்திரம் பார்ப்பவர்கள் அல்ல நாங்கள். அல்லாஹுவின் தூதை நம்மிடம் வந்து ஒப்படைத்து விட்டு சென்ற ஒரு தபாட்காரனின் நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பவர்கள் அல்ல நாங்கள். அல்லாஹ்வின் தூதை கொண்டு வந்தார்கள், ஒப்படைத்தார்கள், போய்விட்டார்கள். அத்தோடு அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு முடிந்துவிட்டது என்று நினைத்தால் அது இஸ்லாமிய நோக்கில் பிழையானதாகும். அல்லாஹ்வுடன் எந்த அளவுக்கு உள்ளார்ந்த பற்றும் பாசமும் ஈடுபாடும் இருப்பது அவசியமோ அதே அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அளவிலாத பற்றும் பாசமும் அன்பும் கொள்ள வேண்டியது ஈமான் வேண்டிருக்கின்ற அடிப்படையான அம்சம். இன்றும் எமது தொழுகையிலே அத்தஹியாத்துடைய இருப்பிலே காலத்தால் 1500 வருடங்களுக்கு அப்பால் இருக்கின்ற அந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இடத்தால் 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கண் முன் நிறுத்தி மனத்திரையில் கொண்டு வந்து எம் முன்னால் நிற்போரை போல் நினைத்து அன்னாரை விழித்து அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று நாம் சொல்கிறோம். நபியே, உங்கள் மீது, உங்கள் மீது, நபியின் மீது அல்ல, அங்கிருப்பவர் மீது அல்ல, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும், ரஹமத் உண்டாகட்டும் என்று எங்களது மனத்திரையிலே அன்னாரை என்றும் எப்போதும் காலத்தால் தூரத்தில் நின்ற இடத்தால் தூரத்தில் நின்ற அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பசுமையாக எமது உள்ளத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறோம். அத்தகைய ஒரு அத்தியந்த உறவு, அத்தகைய உணர்ச்சி பூர்வமான ஒரு உறவு, உயிரோட்டம் மிக்க ஒரு உறவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு மூமினுக்கு இருத்தல் வேண்டும். இது ஈமான் சார்ந்த மிக முக்கியமான அம்சம். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். பக்கத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரங்களை பற்றி பிடித்த வண்ணம் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாச மிகுதியால், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலே என்னை அடுத்து எனக்கு அடுத்தபடியாக நான் ஒருவரை நேசிப்பதாக அல்ல, மக்கள் அல்ல, வேறு எவரும் அல்ல, அது நீங்கள் தான் என்று சொன்னார்கள். இதை கேட்ட நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா சகோர்களே? கல்லாயா உமர், உமரே அப்படி அல்ல, அது சரிவராது. உங்களுக்கு உங்கள் மீது இருக்கின்ற பற்றை விட பாசத்தை விட என் மீது இருக்கின்ற பற்றும் பாசமும் மிகைக்காத வரைக்கும் நீங்கள் உண்மை மூமினாக முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கணப்பொழுது முதல் நான் என்னை விட என் உயிரை விட உங்களை நேசிக்கிறேன் என்று பிரகடனம் செய்தார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஆனயா உமர், உமரே இப்போதுதான் உங்களுடைய ஈமான் முழுமையடைந்தது, சம்பூர்ணமாகியது என்று சொன்னார்கள். அல் குர்ஆன் அழகாக சொல்கிறது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இறை விசுவாசிகளுக்கு மூமின்களுக்கு இந்த நபி இருக்கிறாரே, இவர் அவர்களை அவர்களுடைய உயிர்களை விட பிரதானமானவர், முதன்மையானவர், முக்கியத்துவம் பெற்றவர் என்று அல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை மிக அழகாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் எப்போதும் எமது உள்ளத்திலே உள்ளங்களிலே வாழ வேண்டியவர்கள். அவர்கள் மீது அளவில்லாத பற்றும் பாசமும் அன்பும் சிநேகமும் கொள்ள வேண்டிய தேவை அவசியம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதன் வெளிப்பாடு எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த அன்பின், அந்த பாசத்தின், அந்த ஈடுபாட்டின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்பது மிக முக்கியமானது. சஹாபாக்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த அன்பு எப்படி வெளிப்படுத்தினார்கள், அது எப்படி வெளியானது என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனை நாம் எமது சொல்லால் செயலால் நடத்தையால் ஏற்று வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த அன்பு வெளிப்படும். மன்னஹயா சுன்னதி இந்த பசாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மிஅத் ஷஹீத், எனது சமுதாயம் சீரழிந்திருக்கின்ற காலத்தில் எனது வழிமுறை, நான் கொண்டு வந்த வாழ்க்கை முறை கைவிடப்பட்டிருக்கின்ற காலத்தில் எவர் என்னுடைய சுன்னாவை, எனது வழிமுறையை, வாழ்க்கை முறையை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக, அதற்கு உயிர் கொடுப்பதற்காக உழைக்கிறாரோ அவருக்கு 100 ஷஹீதுகளுடைய கூலி, நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது வழிமுறை, எனது வாழ்க்கை முறை, நான் கொண்டு வந்த இந்த மார்க்கம் கைவிடப்பட்டிருக்கின்ற காலத்தில், புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற காலத்தில் எவர் எனது இந்த வாழ்க்கை முறைக்கு, வழிமுறைக்கு உயிரூட்ட உழைக்கிறாரோ அவருக்கு 100 ஷஹீதுகளுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வாறுதான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கிற அன்பு உண்மையில் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு இருக்கிற அன்பு, அதன் வெளிப்பாடு எப்படி அமைய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்தவர்களாக இருக்கிறீர்களா, நபியே அவர்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், எனது வாழ்க்கை முறையை கடைபிடியுங்கள், அப்போது அல்லாஹ் உங்கள் மீது நேசம் வைப்பார். அல்லாஹ்வின் மீது இருக்கிற அன்பு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை முறைக்கு, அவர்கள் கொண்டு வந்த தீனுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடப்பதன் மூலமாகத்தான் நிரூபிக்கப்பட வேண்டும். நீங்கள் அல்லாஹுக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். அந்த கட்டுப்பாடு அதுதான் அன்பின் வெளிப்பாடு. ஒமன் யுத்இர் ரசூல ஃபக்கத் அதா அல்லாஹ், எவர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுகிறாரோ, அவர் கொண்டு வந்த அந்த தீனை சரியாக கடைபிடிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராவார் என்றும் அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எமக்கு இருக்கிற அந்த அன்பு, அந்த பற்று, அந்த பாசம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கூடாக வெளிப்பட வேண்டும். அதுதான் யதார்த்தமான அன்பு, அதுதான் உண்மையான அன்பு என்பதை இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு குர்ஆனை, அவர்கள் கொண்டு வந்த அல்லாஹ்வுடைய தூதை அறிந்து தெரிந்திருப்பது எவ்வளவு அவசியமோ, அன்னாருடைய சுன்னா என்ற ஹதீஸுகளை அறிந்து வைத்திருப்பதும் தெரிந்து வைத்திருப்பதும் எவ்வளவு தூரம் அவசியமோ, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா என்ற வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து வைத்திருப்பது மிக மிக முக்கியமானது. எந்த அளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கை சரிதையை அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் அன்னாரை பின்பற்ற முடியும். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய சீராவை அக்வேராக ஆணிவேராக படிப்பதன் மூலமாகத்தான் அன்னார் மீது உண்மையான அன்பு பிறக்கும். அன்னாருடைய வாழ்க்கையை படிக்கின்ற போது, அன்னாருடைய தியாகத்தை நினைத்து பார்க்கின்ற போது, அர்ப்பணங்களை நினைத்து பார்க்கின்ற போது, அன்னார் இந்த தீனை வளர்ப்பதற்காக பட்ட கஷ்ட துன்பங்களை நாம் வாசிக்கின்ற போது அறிகின்ற போதுதான் அன்னார் மீது அன்பு பிறக்கும். எங்களை எல்லாம் இருளிலிருந்து ஒளியின்பால் வழிநடாத்துவதற்காக, வழிகேட்டிலிருந்து நேர்வழியின்பால் அழைத்துச் செல்வதற்காக இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள், அர்ப்பணித்திருக்கிறார்கள், கஷ்ட துன்பங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அன்னாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பதன் மூலம், சீராவை படிப்பதன் மூலம் அறிந்து அதன் மூலமாகத்தான் அன்னார் மீது அன்பு கொள்ளக்கூடிய நிலை பிறக்கும். இந்த வகையில் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு அன்னாருடைய வாழ்க்கை வரலாற்றை நினைத்து பார்த்து அன்னார் மீது அன்பு கொள்வதற்கும், அன்னார் மீதுள்ள அன்பை கூட்டிக் கொள்வதற்கும், அதிகரித்துக் கொள்வதற்கும், அன்னாரை பின்பற்றி வாழ்வதற்கும் சிந்திக்கின்ற இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்திலே அன்னாருடைய வாழ்க்கை வரலாற்றில் வாழ்க்கை சரிதையின் சுய சரிதையின் முக்கியத்துவத்தை பற்றி இன்று சில கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சகோதரர்களே, உலகத்திலே பல சீர்திருத்தவாதிகள் தோன்றியிருக்கிறார்கள், இறை தூதர்கள் தோன்றியிருக்கிறார்கள், வரலாற்று புருஷர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சரித்திரம் பேசுகிறது. ஆனால் உலகில் தோன்றிய பெரும்பாலான இத்தகைய சரித்திர புருஷர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்பகமானதாக மனித சமுதாயத்துக்கு இன்று கிடைப்பதில்லை. விஞ்ஞான பூர்வமாக நிறுவப்பட்ட நிலையில் நம்பகமானதாக, ஆத்தென்டிக்காக, ரிலையபிளாக எந்த ஒரு இறை தூதரதும், எந்த ஒரு வரலாற்று புருஷரதும், சீர்திருத்தவாதியினதும் வரலாறு எமக்கு கிடைப்பதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றுடைய அதி முக்கியத்துவம் வாய்ந்த தனித்துவ பண்பு, சிறப்பு பண்பு என்னவென்றால், அன்னாருடைய முழு வாழ்க்கை வரலாறும் நம்பகமான முறையில் விஞ்ஞான பூர்வமாக அறிவிப்பாளர் வரிசைகளோடு நமக்கு கிடைக்கிறது. உதாரணமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பார்த்தால் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறு திரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரலாற்றிலே பல இடைச்சர்கள் இருக்கின்றன. தௌராத்துடைய சில பிரதிகளை எழுதியவர்கள் யார் என்பது கூட இன்று வரை தெளிவாக நிறுவப்படவில்லை. நபி மூசாவுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு கூட அல் குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸையும் பார்க்க, வாழ்க்கை வரலாறு குர்ஆனிலிருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலிருந்தும் தான் கிடைக்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வபாத்தாகி நீண்ட காலத்துக்கு பிறகுதான் தௌராத்துடைய பிரதிகளே தயாரிக்கப்படுகின்றன. இது பற்றி ஒரு நீண்ட விளக்கத்தை நான் இங்கு உங்களுக்கு தர விரும்பவில்லை. சுருக்கமாக நான் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை போல நம்பகமாக கிடைக்கக்கூடிய மற்றுமொரு வாழ்க்கை சரிதை இல்லை என்பதுதான். நபி ஈசாவுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பார்த்தாலும் இதே நிலையைத்தான் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அது பற்றியெல்லாம் விரிவாக விளக்கக்கூடிய சந்தர்ப்பம் இங்கு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. இது மிக முக்கியமான ஒரு அம்சம். எனவேதான் ஒரு மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், சூரிய ஒளியில் பிறந்த ஒரு மனிதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபி என்பவர் சூரிய ஒளியில் பிறந்தவர். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு தெளிவாக, அழகாக, துல்லியமாக, நுணுக்கமாக மனித சமுதாயத்துக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், அது ஒரு திறந்த புத்தகத்தை போல் இருக்கிறது. அந்த நபியுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும், பிறப்பு முதல் இறப்பு வரையிலான எல்லா அம்சங்களும் மிக தெளிவாக எமக்கு கிடைக்கின்றன. மயக்கவில்லை, குழப்பம் இல்லை, மாயை இல்லை, ரகசியம் இல்லை, சூனியம் கிடையாது. நபியுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, நபியுடைய பெற்றோருடைய வாழ்க்கை தொடர்பான தகவல்களும் கூட நம்பகமாக கிடைக்கின்றன. அப்துல்லா ஆமினாவுடைய திருமணம் பற்றிய விவரம் கூட அறிவிப்பாளர் வரிசையோடு எமக்கு கிடைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபியுடைய பிறப்பு பற்றிய தகவல்கள் வேண்டுமா? குழந்தை பருவம், இளமை பருவம், அன்னார் செய்த தொழில், மக்காவுக்கு வெளியே அவர்கள் மேற்கொண்ட பயணங்கள், நுபுவத்துக்கு முன்னே அவர்களுடைய செயற்பாடுகள், இவை அனைத்தும் துல்லியமாக, நுணுக்கமாக, ஆதாரபூர்வமாக எமக்கு கிடைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே நேரத்தில் உதாரணத்துக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை நீங்கள் பார்த்தால், அன்னாருடைய குழந்தை பருவத்தை பற்றி எந்த தகவலும் கிடையாது. அன்னாருடைய இளமை பருவத்தை பற்றிய தகவல்கள் எதுவும் கிடையாது. அன்னார் என்ன தொழில் மேற்கொண்டார்கள் என்பதற்கு நம்பகமான தகவல்கள் எதுவும் இல்லை. நுபுவத்துக்கு பிறகு கூட அன்னார் பற்றி கிடைக்கின்ற தகவல்கள் மிக குறைவாகவே இருக்கின்றன. அன்னாருடைய ஆளுமையை மனத்திலே திரைமுன் கொண்டு வருவதற்கான தகவல்கள் மிகவும் குறைவாக கிடைப்பதைத்தான் பார்க்கிறோம். இதே நிலையைத்தான் நபீசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையும் நாம் காண முடிகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவர்கள் என்ன சாப்பிட்டார்கள், எப்படி அவர்கள் நிற்பார்கள், எப்படி அவர்கள் உட்காருவார்கள், அவருடைய உடை எப்படி இருந்தது, உடம்பு எப்படி இருந்தது, தோற்றம் எப்படி இருந்தது, பேச்சு எப்படி இருந்தது, நடை எப்படி இருந்தது, குடும்பத்தாரோடு எப்படி நடந்து கொள்வார்கள், நண்பர்களோடு எப்படி நடந்து கொள்வார்கள், அன்னாருடைய தலையில் எத்தனை மயிர்கள் நரைத்திருந்தன, தாடியில் எத்தனை மயிர்கள் நரைத்திருந்தன, முதலான அனைத்து தகவல்களும் ஆதாரபூர்வமாக கிடைப்பதை நாங்கள் பார்த்தோம். எனவே இது உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பொறுத்தவரையில் நாம் காண்கின்ற இரண்டாவது முக்கியமான சிறப்பம்சம். அடுத்ததாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றின் மற்றும் ஒரு தனித்துவ பண்பு என்னவென்றால், அன்னாரை ஒரு தெய்வீக பிறவியாக நாம் பார்ப்பதில்லை, காண்பதில்லை. உலகிலே தோன்றிய மத தலைவர்களை எல்லாம் தெய்வீக பிறவிகளாகத்தான் சித்தரித்திருக்கிறார்கள். புராணங்களும் கட்டுக்கதைகளும் உலகில் தோன்றிய பல இறை தூதர்களை கடவுளுடைய குமாரராக, தெய்வீக பிறவிகளாக சித்தரிப்பதை தான் பார்க்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அன்னாரை மனிதராக நாங்கள் பார்க்கிறோம். அவர் மனிதருள் புனிதர். கல்யாகூத்தி பைனல் ஹஜர், கற்கள் எல்லாம் கற்களாக இருந்தாலும், மாணிக்க கல்லும் கல்லாக இருந்தாலும், மாணிக்க கல் சாதாரண கல்லுக்கு சமமாகாது, சாதாரண கல் மாணிக்க கல்லுக்கு சமமாகாது என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதராகத்தான் இஸ்லாம் சொல்கிறது. தெய்வீக பிறவியாகவோ கடவுளின் குமாரராகவோ இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டவில்லை. குல் இன்னமா அன பஷரும் மித்லுக்கும் யூஹா இலைய, நபியே சொல்லுங்கள், நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் தான், எனக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் எனக்கு வகை அறிவிக்கப்படுகிறது, நான் இறை தூதராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். உண்மையில் இந்த நபி மனிதராக இல்லாமல் இருந்தால், ஒரு மலக்காக இருந்தால், ஒரு தெய்வீக பிறவியாக இருந்தால், நாம் எல்லாம் என்ன சொல்லியிருப்போம், நபியை எப்படி பின்பற்றுவது, அவருடைய முழு வாழ்க்கையை எப்படி பின்பற்றுவது, அவரை எப்படி 100% நாம் முன்மாதிரியாக கொள்வது, அவர் எம்மை போன்ற மனிதர் அல்லவே, எமக்குள்ள திருப்பு வெறுப்புகளோ சலனங்கள் சபனங்களோ தேவைகளோ அவருக்கு இருக்கவில்லையே. குர்ஆன் இதை பற்றி சொல்கிறது. ஏன் நாம் ஒரு வழக்கை அனுப்பவில்லை, ஏன் ஒரு மனிதரை நாங்கள் எப்போது இறை தூதராக அனுப்புகிறோம், ஏனென்றால் இறை தூதராக வருபவர் 100% மனிதருக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய, ஏற்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். குர்ஆன் அடித்து சொல்கிறது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அடுப்பம் கரை முதல் ஆட்சி பீடம் வரை உங்களுக்கு தேவையான அனைத்துக்குமான முன்மாதிரிகள் இந்த நபியுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எந்த சாட்டுப்போக்கும் சொல்ல முடியாது. மனிதராக நின்று அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார், சொன்னதை செய்து காட்டியிருக்கிறார். முடியாது என்று எதுவும் கிடையாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அணுகி கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை சொல்லுங்கள். கான ஹுலுக்குல் குர்ஆன், அன்னாருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. அவர் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் அவர் வாழ்க்கையில் கடைபிடித்தார். எனவேதான் குர்ஆன் அடித்து சொன்னது, நபியுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, நபியுடைய வாழ்க்கையின் எந்த ஒரு முன்மாதிரியையும் உங்களால் பின்பற்ற முடியாது என்று சொல்ல முடியாது. இது எங்களை பொறுத்தவரை சாத்தியமற்றது, நடைமுறைக்கு ஒவ்வாதது, முடியாதது என்று சொன்னால் அது குஃபரை வருத்துவதாக அமையும். விதிவிலக்குகள் இருந்த போதிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சீராவிலே வாழ்க்கை வரலாற்றிலே நாம் காண்கின்ற அடுத்த தனித்துவமான பண்பு என்னவென்றால், மனித வாழ்க்கையின் எல்லா துறைகளையும் தழுவியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. நீங்கள் ஒரு இளைஞனுக்கான முன்மாதிரியை பார்க்க வேண்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு ஆசிரியனுக்கான முன்மாதிரியை பார்க்க வேண்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு நண்பனுக்கான முன்மாதிரிகளை பார்க்க வேண்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு நல்ல தகப்பனுக்கான முன்மாதிரிகளை பார்க்க வேண்டுமா, கணவனுக்கான முன்மாதிரியை பார்க்க வேண்டுமா, குடும்ப தலைவனுக்கான முன்மாதிரியை பார்க்க வேண்டுமா, நாட்டு தலைவனுக்கான முன்மாதிரியை பார்க்க வேண்டுமா, ஒரு தளபதிக்கான முன்மாதிரியை பார்க்க வேண்டுமா? உணர்வு கொண்ட ஒரு மாமனிதனுக்கான முன்மாதிரிகளை நீங்கள் காண வேண்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். ஒரு அண்டை வீட்டானுக்கான முன்மாதிரிகளை பார்க்க வேண்டுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் முழு வாழ்க்கையும் தழுவியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே நேரம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அன்னார் ஒரு இறை தூதராக இருந்தார்கள், ஆனால் ஒரு போராளிக்கான முன்னுதாரணத்தை அவருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது. ஒரு பயிற்றுவிப்பாளருக்குரிய முன்மாதிரி அன்னாருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது. ஒரு அரசியல்வாதிக்குரிய முன்மாதிரிகள் அவருடைய வாழ்க்கையில் காண்பது அறிவு. ஒரு ஆட்சியாளனுக்குரிய வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியவில்லை. ஒரு தந்தையாக ஒரு கணவனாக அவர்கள் காட்டிய முன்மாதிரிகள் குறைவாக இருக்கிறது. இவ்வாறு நீங்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையும் பார்க்கலாம். அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாங்கள் எல்லா நபிமார்களையும் மொத்தமாக ஏற்றுக்கொண்டவர்கள். லா நுஃபர்ருக்கு பைன அஹதி மின் ருஸுலி, அல்லாஹ்வுடைய தூதர்களை ரசூல்மார்களை பிரித்து நோக்குவர்கள் அல்ல. ஆனால் நிச்சயமாக இறுதி தூதர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையீதுல் முர்சலீன், எல்லா இறை தூதர்களுக்கும் தலைவராக வந்தவர்கள், இறுதி வேதத்தை கொண்டு வந்தவர்கள். அந்த வகையில் அவர்கள் ஒரு முழுமையான மனிதராக, ஒரு மாமனாக, மனித வாழ்வின் எல்லா துறைகளுக்குமான முன்மாதிரிகளை காட்டியவர்கள் என்ற வகையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே ஒரு ஆன்மீக தலைவராக மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பவர்கள் அல்ல நாங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு எட்டுக்கும் தேவையான வழிகாட்டல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவிலே வாழ்க்கை வரலாற்றிலே எமக்கு கிடைக்கிறது. நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு அவருடைய நுபுவத்துக்கு, அவர் ஒரு இறை தூதர் என்பதற்கும் சாட்சியாக இருக்கிறது. நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற அளவுக்கு அவர் ஒரு சாமானியமான மனிதர் அல்ல. அவர் கொண்டு வந்த இந்த குர்ஆன் நிச்சயமாக அவருடைய சுய ஆக்கம் அல்ல, நிச்சயமாக இவர் ஒரு இறை தூதர், அல்லாஹுவின் தூதர் என்ற உண்மையை அன்னாருடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு மிக தெளிவாக காட்டித்தரும். நபி அவர்கள் வாழ்க்கையிலே மோஜிசாக்களை பார்க்கிறோம், அற்புதங்களை பார்க்கிறோம், உண்மைதான். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த மாபெரும் அற்புதம் அல் குர்ஆன். உலகிலே தோன்றிய ஒவ்வொரு நபிமாரும் அசாதாரண நிகழ்வுகளை வைத்துத்தான் பிரசாரம் செய்தார்கள். நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அசா இருந்தது, ஒரு தறி இருந்தது, மற்றும் சில அற்புதங்கள் இருந்தன. அவற்றை காட்டி அவர்கள் பிரசாரம் செய்தார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவராலும் குணப்படுத்த முடியாத நோய்களை குணப்படுத்தி தான் நபி என்பதை நிரூபித்தார்கள், பிரசாரம் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் அற்புதங்களை காட்டி மார்க்கத்தை அவர்கள் பிரசாரம் செய்யவில்லை. மார்க்கத்தை பிரசாரம் செய்வதற்கு அவர்கள் காட்டிய அற்புதம் அறிவியல் அற்புதம், அதுதான் புனித அல் குர்ஆன். இதோ இந்த குர்ஆன் இது ஆதாரமாக இருக்கிறது நான் நபி என்பதற்கு. யாசீன் அல் குர்ஆனில் ஹகீம், ஓ அரபிகளே, நீங்கள் பேசுகின்ற மொழியில் இந்த குர்ஆன் இருக்கிறது. உங்களுடைய அரிச்சுவடியில் உள்ள ஏ சீன் அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா ஹா மீம் என்ற உங்களது அரபு அரிச்சுவடியில் இருக்கின்ற இந்த எழுத்துக்களை கொண்டுதான் இந்த குர்ஆன் ஆக்கப்பட்டிருக்கிறது. வல் குர்ஆனில் ஹகீம், நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம் எங்கெல்லாம் இந்த தனி எழுத்துக்கள் வருகின்றனவோ. அலிஃப் லாம் மீம், யாஸீன், தாஹா, அலிஃப் லாம் ரா, ஹாமீம் என்று தனி எழுத்துக்கள் வருகின்றனவோ அதை தொடர்ந்து குர்ஆன் பற்றி தான் அல்லாஹு தஆலா ஏதாவது ஒன்றை சொல்வான். இந்த தனி எழுத்துக்களை தொடர்ந்து குர்ஆனை பற்றித்தான் அடுத்த வசனம் வரும். யாஸீன் வல் குர்ஆனில் ஹகீம், யாஸீன் இந்த தனி எழுத்துக்கள் இந்த குர்ஆன் மீது சத்தியமாக. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த வேத நூலிலே எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்துக்கு முன்னால் வைத்த மாபெரும் அற்புதம் என்ன தெரியுமா? நபி அவர்களுடைய மிரக்கில் இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆனை வைத்துத்தான் அவர்கள் சவால் விட்டார்கள். குர்ஆன் சொன்னது முடியுமாக இருந்தால் இந்த குர்ஆனில் உள்ள ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள், இதில் உள்ள 10 வசனங்களையாவது கொண்டு வாருங்கள், ஏன் ஒரு ஆயத்தையாவது உருவாக்குங்கள். இதுதான் குர்ஆனுடைய சவால். இன்று வரைக்கும் குர்ஆன் மனித சமுதாயத்தின் முன் வைக்கின்ற சேலஞ்ச் இதுதான். நபி அவர்கள் கொண்டு வந்த அற்புதம் இதுதான். இந்த குர்ஆனை வைத்துத்தான் நபி அவர்கள் பேசினார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவை படிக்கின்ற போது அன்னார் இறை தூதர் என்பதற்கான சகல சாட்சிகளும் சான்றுகளும் ஆதாரங்களும் எமக்கு கிடைக்கின்றன. இது நபியுடைய வரலாற்றை படிக்கின்ற போது நாம் காண்கின்ற மிக முக்கியமான அம்சம். உங்களுக்கு தெரியும், குறைசி காதிர்கள் சீராவை படிக்கின்ற போது நாங்கள் காணலாம் நபி அவர்களை பார்த்து எல்லி நகையாடினார்கள். இவர் என்ன நபியா, எங்களை போல் பாதையில் போகிறார், வீதிகளில் அலைகிறார், சாப்பிடுகிறார், இவர் எப்படி நபியாவது? பல சந்தர்ப்பங்களிலே குறைச்சி தலைவர்கள் சொன்னார்கள், நபியாக இருந்தால் வானத்தில் இருந்து சில அற்புதங்களை காட்டுங்கள், பூமியிலே சில அற்புதங்களை காட்டுங்கள் என்று கேட்ட பொழுதெல்லாம் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது போல மாயிதாவை இறக்குமாறு அல்லாவிடம் வேண்டவில்லை. சுபஹான ரப்பி ஹல் குன்து இல்லா பஷரர் ரசூலா, குர்ஆன் சொல்கிறது. எனது ரப்பு தூய்மையானவன், நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறேன். பஷரன், நான் ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறேன். ஒரே ஒரு வித்தியாசம், நான் ரசூலாக இருக்கிறேன், இறை தூதராக இருக்கிறேன். நான் கொண்டு வந்திருக்கிற அற்புதம் இந்த அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆன் தான் என்ற கருத்தை தான் அடித்து சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை வாழ்க்கை வரலாற்றை குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் படித்தால் போதாது. பலர் சொல்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது, குர்ஆன் என்பது தியரி, ஹதீஸ் என்பது பிராக்டிகல். குர்ஆன் என்பது இஸ்லாத்துடைய கோட்பாடு, ஹதீஸ் என்பது அதற்கு நடைமுறை விளக்கம். நான் நினைக்கிறேன் அதற்கு அப்பாலும் ஒரு உண்மை இருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் இரண்டும் கோட்பாடு, சீராதான் உண்மையில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்குமான பிராக்டிகல். நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்க வேண்டும் என்றால் இந்த குர்ஆனும் ஹதீஸையும் அமுல்படுத்திய வாழ்க்கையில் செயற்படுத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை படிக்க வேண்டும், வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும். ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபிபோதம் என்று வைத்துக் கொண்டு நாம் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற போது அது வெறும் தியரியை பின்பற்றுவதாகத்தான் இருக்கும். இந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற ரெண்டும் இந்த கோட்பாடு நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அதை நடைமுறைப்படுத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு வாழ்க்கையையும், அவர்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரை உள்ள முழு வாழ்க்கையையும் நாம் படித்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போதுதான் இந்த குர்ஆனை எப்படி பின்பற்றுவது, இந்த ஹதீஸை எப்படி பின்பற்றுவது என்பது பற்றியதான தெளிவு நமக்கு கிடைக்க முடியும். இந்த வகையில் உலகிலே தோன்றிய இறை தூதர்கள், வரலாற்று புருஷர்கள் அனைவரதும் வாழ்க்கை வரலாற்றிலே மிக நம்பகமான வரலாறு என்ற வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்னாருடைய வாழ்க்கை எமக்கு முன்மாதிரியாக அமையப் போகிறது என்ற வகையில் அதை படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, நாங்கள் நாம் ஒரு மனிதனுடைய வாழ்வை விரும்பினால் படிக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். ஒரு வரலாற்று புருஷருடைய முன்மாதிரியை எடுக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அன்னாருடைய வாழ்க்கையை படிப்பது என்பதை விட அன்னாருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் பின்பற்றுவது நமக்கு சன்மார்க்க கடமை. அதை புறக்கணிக்கின்ற போதும் மறுக்கின்ற போதும் நாம் மூமினாக முஸ்லீமாக இருக்க முடியாது. உலகிலே எந்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றையும் படிப்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை படிப்பது நமது சன்மார்க்க கடமை. இன்று இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை, குர்ஆனை நாம் அலசுவது உண்டு, ஹதீஸையும் பார்ப்பது உண்டு, ஆனால் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை நுணுக்கமாக துல்லியமாக கட்டம் கட்டமாக படிப்படியாக பார்ப்பது என்பது ஒப்பீட்டு ரீதியில் மிக குறைவாக இருக்கிறது. இது எமது சன்மார்க்க வாழ்க்கையை நியாயமான அளவுக்கு பாதித்திருக்கிறது என்று நாம் கருதுகிறோம். குர்ஆன் எந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய அடிப்படை மூலாதாரமோ அதே போல சுன்னாவும் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவும் நமக்கு இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான அடிப்படை மூலாதாரங்கள். எனவே இந்த வகையில் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை படிப்பது சன்மார்க்க கடமை. நாங்கள் இந்த தீனிலே 60 வருடங்களாக 50 வருடங்களாக 40 வருடங்களாக 30 வருடங்களாக இருக்கிறோம். எந்த அளவு தூரம் இந்த நபி மீது அன்பு கொண்டிருப்பதாக தாவா செய்கின்ற நாங்கள், இந்த நபியுடைய புகழை பாடுகின்ற நாங்கள், எந்த அளவு தூரம் இந்த நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும் என்று உந்தப்பட்டு அன்னாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பவர்களாக இருக்கிறோம். சகோதரர்களே, ஒரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டுடைய குறிப்பாக பெரிய நகரங்களை எடுத்துக்கொண்டால் அந்த நகரங்களுடைய வீதிகள் ரொம்ப சிக்கலாக இருக்கும். எனவே எப்போதும் அத்தகைய பெரிய நகரங்களிலே பயணம் செய்வதற்காக ஒரு வழிகாட்டியை வைத்திருப்பார்கள். லண்டனுக்கு போனால் A to Z என்று ஒரு வழிகாட்டியை வைத்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவுக்கு போனால், மெல்பர்ன் நகரத்துக்கு போனால் மெல்வே என்று ஒரு வழிகாட்டியை வைத்திருக்கிறார்கள். இங்கு எப்படி ஒரு வழிகாட்டி வைத்திருக்கார்களோ எனக்கு தெரியாது. எந்த ஒரு டிரைவரும் அந்த வழிகாட்டி இல்லாமல் பயணம் செய்வதில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு பாதைகள் சிக்கலாக இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் அந்த வழிகாட்டியை, அந்த பாதை வழிகாட்டியை பார்த்துக் கொண்டுதான் போவார். மூமின்கள் ஆகிய நம்மை பொறுத்தவரையில் நமக்கு வழிகாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. குர்ஆனை நீங்கள் படிப்பதாக இருந்தாலும் சுன்னாவை படிப்பதாக இருந்தாலும் அனைத்துக்கும் நபியுடைய வாழ்க்கை தான் அடிப்படையாக இருக்கிறது. நபியுடைய வாழ்க்கையை புறந்தள்ளிவிட்டு அதை படிக்காமல் அதை காணாமல் நாம் குர்ஆனை அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். அதனால் ஏற்படுகிற நல்ல பயன்களை விட தீமைகள் விளைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. நபியுடைய வாழ்க்கையின் ஒளியில் வெளிச்சத்தில் தான் குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் இந்த நபியுடைய சீராவை, வாழ்க்கை வரலாற்றை, அன்னாருடைய சரித்திரத்தை படிக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய குழந்தைகளுக்கு, வளர்கின்ற தலைமுறையினருக்கு நபியுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தை பற்றியும் விரிவாக விளக்கமாக சொல்வது மிக முக்கியம். ஏனென்றால் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா முன்மாதிரிகளும் இருக்கின்றன. எந்த பஞ்சமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த துறை சார்ந்த வழிகாட்டல் உங்களுக்கு வேண்டும், நபியுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதற்கு தேவையான எல்லா வழிகாட்டுதல்களையும் நாங்கள் பார்க்கிறோம். நபியுடைய சீராவை படிப்பதற்கு மற்றுமொரு அவசியம் இருக்கிறது. அதுதான் இஸ்லாத்துடைய எதிரிகள், நாங்கள் சொல்கின்ற அந்த கீழைத்தியவாதிகள், ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்வோம். இவர்கள் இஸ்லாத்தை விமர்சிப்பதற்காக இஸ்லாத்தை படித்தவர்கள், கற்றவர்கள். இவர்கள் நபியுடைய வாழ்க்கையோடு தொடர்பாக நிறைய சந்தேகங்களை கிளப்புவார்கள். குர்ஆன் மாத்திரம்தான் இஸ்லாத்துடைய அடிப்படை மூலாதாரம், ஹதீஸும் சுன்னாவும் இஸ்லாத்துடைய அடிப்படை மூலாதாரம் அல்ல என்ற கருத்தை அவர்கள் தான் முன்வைத்தார்கள். நபியுடைய வாழ்க்கையோடு தொடர்பான பல சந்தேகங்களை அவர்கள் கிளப்பிவிட்டிருக்கிறார்கள். உதாரணமாக நபியுடைய பலதார மனத்தை பற்றி நிறைய சந்தேகங்கள் அவ்வப்போது கிளப்பப்படும். நான் நேற்று மாலையில் வருவதற்காக தயாராக இருக்கின்ற போது ஒருவர் பத்திரிகையிலே வந்த ஒரு கட்டுரையை கொண்டு வந்தார். பிரான்ஸ் நாட்டிலே ஹிஜாப் தடை சட்டம் அமுலுக்கு வர இருக்கிறது, வந்திருக்கிறது, வர இருக்கிறது, பிரச்சினை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நியாயப்படுத்தி உண்மையில் பெண்களை அடக்குவதற்கான ஒரு ஊடகமாகத்தான் இந்த ஹிஜாப் அமைப்பு இருக்கிறது என்று இலங்கையிலே வெளியாகின்ற ஒரு தினசரி பத்திரிகையிலே ஒருவர் கட்டுரை எழுதியிருக்கிறார். இத்தகைய குற்றச்சாட்டுகள், திடீரென்று பலதார மனத்தை பற்றி எழுதுவார்கள், திடீரென்று குர்ஆன் என்பது முஹம்மது நபி அவர்களுடைய சொந்த ஆக்கமே அல்லாமல் இறைவனுடைய வாக்கு அல்ல என்று சொல்வார்கள். அவர்கள் பிரயாணங்கள் சென்ற வேளையிலே சில பாதிரிமாரிடம் கட்டவற்றை வைத்துத்தான் குர்ஆனை சொன்னார் என்ற குற்றங்களை எல்லாம் சுமத்துவார்கள் இந்த இஸ்லாத்துடைய எதிரிகள். சில போது முஸ்லீம்களுடைய உருவிலேயே இத்தகைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதும் உண்டு. அன்னாருடைய இறுதி நபித்துவத்தை பற்றி சில போது சந்தேகங்களை கிளப்புவார்கள். அன்னாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்காமல் எப்படி இவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் விளக்கங்கள் சொல்ல முடியும் என்று சிந்தித்து பார்க்க. அன்னாருடைய வாழ்க்கை வரலாற்றை அக்குவேராக ஆணிவேராக துல்லியமாக அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக படிக்காத ஒரு முஸ்லிம் வெறும் உணர்ச்சியால் மாத்திரம் எனவே இந்த தீனை பாதுகாப்பதற்காக இந்த தீனை கொண்டு வந்த அந்த நபியுடைய உண்மை நிலையை உலகத்துக்கு எடுத்துச் சொல்வதற்காக அன்னாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு சரியான பதிலை சொல்வதற்காக அன்னாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டிய தேவையும் அவசியமும் எமக்கு இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நினைத்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு என்பது இஸ்லாத்துடைய வரலாறு, முஸ்லிம் உம்மத்துடைய கீர்த்தி மிக்க வரலாறு. அவர்களுடைய வரலாற்றையும் இவர்களுடைய வரலாற்றையும் இந்த நாட்டு வரலாற்றையும் அந்த நாட்டு வரலாற்றையும் இந்த சமுதாயத்தின் வரலாற்றையும் இந்த இனத்தின் வரலாற்றையும் படிப்பதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிப்பது என்பது உங்களுடைய வரலாற்றை படிப்பதாகும், உங்களுடைய சரித்திரத்தை படிப்பதாகும், உங்களது கீர்த்தி மிக்க வரலாற்றை நீங்கள் வீட்டி பார்ப்பதாகும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எங்களுடைய இனம் என்ன, நம்முடைய இனம், நம்முடைய பரம்பரை, நமது மூலம், நமது ஆரம்பம், இவற்றை அலசுகின்ற அளவுக்கு எமக்கு பெருமை வந்தது இந்த தீனால் தான். எமது இனத்தால் அல்ல, மொழியால் அல்ல, குலத்தால் அல்ல, குடும்பத்தால் அல்ல, எம்முடைய இஸ்ஸத், எம்முடைய கண்ணியம், எம்முடைய மதிப்பு மரியாதை அனைத்தும் இந்த தீனில் மாத்திரம்தான் இருக்கிறது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், لقد كنا أذلة فأذن الله بالإسلام وإذا ابتغينا العزة في غيره لأذلنا الله. நாங்கள் நாம் அரபிகளாகிய நாம் உலகிலே இழிவான மனிதர்களாக இருந்தோம், யாரும் ஏறெடுத்து பார்க்காத ஒரு சமுதாயமாக வாழ்ந்தோம். நாம் ரோமர்களைப் போலவோ பாரசீகர்களைப் போலவோ பேர்மிக்கவர்களாக புகழ்மிக்கவர்களாக இருக்கவில்லை. உலகிலே புறந்தள்ளப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, நாகரிகம் இல்லாத, பண்பாடு இல்லாத காட்டுமிராண்டிகள் என்றும் பதவிகள் என்றும் கருதப்பட்ட ஒரு சமுதாயம் நாங்கள். அத்தகைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த எமக்கு இஸ்லாத்தின் மூலமாகத்தான் இறைவன் கண்ணியத்தை தந்தான். அந்த இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறு அமைப்புகளில் நாங்கள் கண்ணியத்தை எதிர்பார்த்தால் இனத்தால், மொழியால், குலத்தால், குடும்பத்தால் நாம் கௌரவத்தை எதிர்பார்த்தால் மீண்டும் அல்லாஹ் எம்மை பழைய இழிநிலைக்கு கொண்டு சென்று விடுவான் என்று சொன்னார்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு தேவையான ஒரு விஷயம். நாம் யார், நமது இனம் என்ன, நமது பெருமை என்ன, நமது பின்னணி என்ன? ஒன்றும் இல்லை, இஸ்லாம் தான். ஒரு நாள் சஹாபாக்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். இருந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் அரபுகள். அங்கே பாரசீக நாட்டை சேர்ந்த அஜமியான சல்மானுல் பாரசியும் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அரபுகள் எப்போதும் குல கோத்திர வெறி கொண்டவர்கள். எனவேதான் அந்த குல கோத்திர ஜாஹிலியத்தை அழிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அங்கு அனுப்பினார். அங்கு அனுப்பாமல் வேறு இடத்துக்கு அனுப்பியிருந்தால் நபியுடைய பெருமை இவ்வளவு வெளிப்பட்டு இருக்காது. மிக மோசமான, திருத்த முடியாது என்று கருதப்பட்ட ஒரு சமுதாயத்தை திருத்தியதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இத்தனை பெருமை, இவ்வளவு புகழ். எங்களை போன்றவர்களை, நம்மை போன்றவர்களை திருத்தியிருந்தால் இந்த பெருமை கிடைத்திருக்காது. எனவே அவர்கள் குல கோத்திர வெறியர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்தை தழுவியதன் பின்னாலும் அவ்வப்போது அந்த ஜாஹிலியத் மனித பலவீனத்தின் காரணமாக வெளிப்பட்டிருக்கிறது. இந்த சபையிலே ஒவ்வொருவரும் தன்னுடைய பரம்பரையை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நான் யார், எனது தந்தை, தந்தையின் தந்தை, பாட்டன், பூட்டன் என்று பரம்பரை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டே போகிறார். சல்மானுல் பாரசியுடைய வந்துவிட்டது. அவருக்கு பரம்பரை என்று ஒன்று கிடையாது. பாரசீக நாட்டை சேர்ந்த ஒரு மனிதன், ஒரு அஜமி. அவர் என்ன சொல்லலாம்? அவர் சொன்னார், அன இப்னுல் இஸ்லாம், அன இப்னுல் இஸ்லாம், நான் இஸ்லாத்தின் மைந்தன். எனது வரலாறு இஸ்லாம், எனது பின்னணி இஸ்லாம், எனது இனம் இஸ்லாம், எனது குலம் இஸ்லாம், எனது தாய் இஸ்லாம், எனது தகப்பன் இஸ்லாம். இதுவல்லாத வேறு எந்த குடும்பமோ குலமோ இனமோ எனக்கு கிடையாது. உமர் ரதியல்லாஹுனுடைய டர்ன் வந்தது. அழுதார்கள், கண்ணீர் வழித்தார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். அன இப்னுல் இஸ்லாம், அன இப்னுல் இஸ்லாம், அன இப்னுல் இஸ்லாம், உமர் ஆகிய நானும் இஸ்லாம் பெற்றெடுத்த குழந்தைதான், இஸ்லாத்தினால் உருவான மனிதன் தான், இஸ்லாம் தான் என்னை தோற்றுவித்தது, இந்த உமரை உருவாக்கியது என்று பிரகடனம் செய்தார்கள். இதுதான் இஸ்லாத்துடைய பெருமை.
எனவே நபியுடைய வரலாற்று பெருமைதான் எமது பெருமை, இஸ்லாத்துடைய வரலாற்று பெருமைதான் எமது பெருமை என்ற உண்மையை புரிந்து கொள்வதற்கு நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டிய தேவையும் அவசியம் நமக்கு இருக்கிறது. ஒருமுறை அபு முஆது ரழியல்லாஹு அன்ஹு நான் நினைக்கிறேன், பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு சச்சரவின் போது, ஒரு சர்ச்சையின் போது, யபுன சௌதா முஆது பின் ஜபல் அபூதர் ரஃபார் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு ஆத்திரத்தில் அவசரத்தில் கருப்பியின் மகனே என்று சொல்லிவிடுகிறார்கள். ஓ கருப்பியின் மகனே என்று சொல்லிட்டு பிலால் ஒரு அபிசீனிய அடிமை, பிலால் ரழியல்லாஹு அன்ஹு உடனடியாக அல்லாஹ்வுடைய ரசூலிடம் போய் முறைப்படுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலே, அபூதர் என்னை பார்த்து கருப்பியின் மகனே என்று சொல்கிறார் என்று முறைப்பட்ட வேளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர்ரை அழைத்து, யா அபூதர் இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியத்துன், அபூதர்ரே இன்னும் ஜாஹிலிய பண்பொண்டு உம்மில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். உடன் அதை உணர்ந்த அபூதர் ஃஅஸ்ஃபார் ரழியல்லாஹு அன்ஹு தரையிலே விழுந்து படுத்து, பிலால் தனது பாதத்தால் எனது முகத்தை மிதிக்காத வரைக்கும் நான் எழுந்து நிற்க மாட்டேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் நபிமார்களாக இருக்கவில்லை, நம்மை போன்ற மனிதர்களாகத்தான் வந்தார்கள். அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் என்றால், அவர்கள் மனிதர் என்ற வகையில் சில போது தப்புகள் தவறுகள் செய்தாலும் உணர்கின்ற போது, உணர்த்தப்படுகின்ற போது அதே நிமிடத்தில் மாறினார்கள், மிக வேகமாக உணர்ந்தார்கள், குஃபுரியத் ஏற்பட்டு விட்டது என்ற உணர்வை பெற்றார்கள். அந்த குற்ற உணர்வு இன்று உம்மத்திடம் இல்லாமல் போய்விட்டது. எனவேதான் அத்தகைய உயிரோட்டத்தோடு இருப்பதற்கு குர்ஆனோடும் சுன்னாவோடும் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றோடும் எமது சலஃபு சாலிஹீன்களான சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியங்களுடைய வாழ்க்கையோடும் எப்போதும் என்றும் நாம் தொடர்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை படிப்பதற்கு இன்னுமோர் நியாயம் இருக்கிறது. எமது அன்றாட வாழ்வுக்கு தேவையான எல்லா அழகான வழிகாட்டல்களையும் அன்றாடம் பெற்றுக் கொண்டு போகலாம். ஒரு சாதாரண உதாரணத்தை சொல்லி எனது உரையை இன்று நிறைவு செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்ட வந்த அந்த மாமனிதர், இறை தூதர், தனது தோழர்களோடு ஒரு பிரயாணம் போகிறார்கள். சாப்பாட்டு வேளை வருகிறது, சமையல் செய்ய வேண்டும். ஒரு தோழர் சொன்னார், நான் ஆட்டை அறுக்கிறேன். அடுத்த தோழர் சொன்னார், நான் அதை உரிக்கிறேன். மற்ற அதை ஒருவர் சொன்னார், ஆட்டை நான் கொண்டு வருகிறேன். அடுத்தவர் சொன்னார், அதை நான் அறுக்கிறேன். மற்றவர் சொன்னார், அதை நான் உரிக்கிறேன். இன்னொருவர் சொன்னார், நான் கறி சமைக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் தியானத்தில் இருக்கவில்லை அந்த கட்டத்தில், அன்னாருடைய முன்மாதிரியை பாருங்கள். ஷேக்கு ஹிதுமத் செய்யட்டும் என்று சும்மா இருக்கல, நான் போய் விறகு கொண்டு வருகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் போய் விறகு கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். அது நல்லதுதான், போய் வாருங்க என்று சொல்கின்ற முரிதுகளாகவும் அந்த சஹாபாக்கள் இருக்கவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நஹ்னு நக்ஃபீக், நீங்கள் ஏன் விறகு கொண்டு வர செல்ல வேண்டும், நாங்கள் இருக்கவே இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஓய்வாக இருங்கள் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். அப்படியா, நான் ஒரு கேட்டதுக்காக சொன்னேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அலிம்து அன்னக்கும் தக்ஃபூனனி, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நிச்சயமாக என்னுடைய தேவை அவசியப்படாத அளவுக்கு எல்லா காரியங்களையும் செவ்வனே நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். உங்களில் இருந்து வித்தியாசமான ஒருவனாக நான் என்னை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை என்று அடக்கத்தோடு பணிவோடு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், وَإِنَّ اللَّهَ سُبْحَانَهُ وَتَعَالَى يَكْرَهُ مِنْ عَبْدِهِ أَنْ يَرَاهُ مُمَيَّزًا بَيْنَ أَصْحَابِهِ, தனது தோழர்கள் மத்தியில் தன்னை மாத்திரம் வித்தியாசமாக பிரத்யேகமாக பிரித்து காட்டுகின்ற அடியானை அல்லாஹ் வெறுக்கிறான் என்ற ஹதீஸையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே சொல்லி காட்டினார். எத்தகைய முன்மாதிரி என்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இத்தகைய சாதாரண சாமானியமான வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தேவையான முன்மாதிரிகள் வழிகாட்டல் முதல் அனைத்துக்குமான வழிகாட்டல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க முடியும், காண முடியும். எனவே இந்த வகையில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை என்பது புனிதமானது, நமக்கு வழிகாட்ட வந்தது. அது இல்லாமல் நமக்கு மார்க்க வாழ்க்கை, சன்மார்க்க வாழ்க்கை என்பது சாத்தியப்படாத ஒன்று. அன்னாருடைய பிறந்த மாதத்திலே, அன்னார் பிறந்த மாதத்திலே அன்னாருடைய பிறப்பை நினைவு கூறுவதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே குர்ஆனை நாம் படிக்க வேண்டும், நபி அவர்களுடைய ஹதீஸை நாம் படிக்க வேண்டும், அதே போல அன்னாருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் உணர்ச்சி பூர்வமாக பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், அந்த வகையில் எமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட சங்கல்பம் பூண முடியும் என்றிருந்தால், உள்ளத்திலே ஒரு உறுதி கொள்ள முடியும் என்றிருந்தால், உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்த பாக்கியமும், அன்னார் மீது அன்பு கொண்ட பாக்கியமும், அன்னார் மீது கொண்ட அன்பினால் கிடைக்கக்கூடிய பலன்களை பெற்ற அந்த பாக்கியமும் நிச்சயமாக எமக்கு கிட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் ஹஜ்ரத் அவர்கள் உங்களுக்கு அறிய தந்தது போல அல்லாஹ்வுடைய அருளினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையோடு தொடர்பான இன்னொரு அந்த விஷயங்களை நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். எனக்கு இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றன. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீர்களோ அதிலிருந்து ஒரு மணி நேரம் என்று ஹஜ்ரத் அவர்கள் அறிவித்தார்கள். சல்லல்லாஹு வாழ்க்கை என்பது இறுதியாக சொல்வதாக இருந்தால் ஒரு மாணிக்க கல்லை போன்றது, அதுவும் வெட்டப்பட்ட தீட்டப்பட்ட ஒரு மாணிக்க கல்லை போன்றது. மாணிக்க கல் என்பது பன்முகம் வாய்ந்தது, மல்டி டைமென்ஷன் என்று சொல்வோம். ஒரு மாணிக்க கல்லை எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் ஒரு ஒளியை தரும், ஒரு பிரகாசத்தை தரும், ஒரு அழகை தரும். நபியுடைய வாழ்க்கையை நீங்கள் எங்கிருந்தும் பாருங்கள், எந்த கோணத்திலிருந்தும் பாருங்கள், எப்படியும் பாருங்கள், உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, பாடம் இருக்கிறது. நம் அனைவருக்கும் பாடமும் படிப்பினையும் இருக்கிறது. நபியுடைய வாழ்க்கை மாணிக்க கல்லுக்கு ஒப்பான பன்முகத்தன்மை வாய்ந்த வாழ்க்கை. அத்தகைய மல்டி டைமென்ஷன் கொண்ட ஒரே ஒரு வாழ்க்கை அந்த நபியுடைய வாழ்க்கை மட்டுமே என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமில்லை. அந்த வாழ்க்கையை நாம் படிப்போம், அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மேலான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. அல்லாஹ்வின் மீது அளவிலாத அன்பு கொண்டவர்களாக, அவனுடைய தூதர் மீது அளவிலாத பற்றும் பாசமும் கொண்டவர்களாக, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று அந்த நபியுடைய வாழ்க்கை முறைப்படி வாழுகின்ற மனிதர்களாக, மூமின்களாக, இறை விசுவாசிகளாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஏற்று கபூல் செய்வானாக என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வாஹு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப இலைக்.